warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa sayyiati a'malina may yahdihillahu fala mudilla la wa may yudlil fala hadiya la wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika la wa ashhadu anna muhammadan 'abduhu wa rasuluhu. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. فقال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما. وقال رسول الله صلى الله عليه وسلم أي الذنب أعظم عند الله أن تجعل لله ندا وهو خلقك ثم أي وأن تقتل ولدك تخاف أن يطعم معك ثم أي أن تزاني حليلة جارك أو كما قال عليه السلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் தொடர்ச்சியாக இந்த ரமலானுடைய இரவு நேரத்தில் பாவமும் பரிகாரமும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து எப்படி விலக வேண்டும், பாவத்தை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் தொடர்ச்சியாக பாவம் சம்பந்தமான செய்திகளையும் அதிலிருந்து எப்படி பரிகாரம் தேடுவது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நிறைய பாவங்களை குர்ஆனும் சுன்னாவும் குறிப்பிட்டு காட்டக்கூடிய பாவங்களை நிறைய நம்ம பார்த்தோம். பாவங்களை வகைப்படுத்தும் பொழுது பலதரப்பட்ட அடிப்படையிலே பாவங்கள் வகைப்படுத்தப்படுகின்றது. மலக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஷைத்தானியா அப்படின்வாங்க, சபுஇயா அப்படின்வாங்க, பஹீமியா அப்படின்வாங்க. பாவங்கள் எல்லாம் எப்படி எந்த வகையில் அமைகின்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு அடிப்படையாக சொல்லும்போது மலக்கியா மலக்கியா அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாவுக்குன்னு உரிய அந்த சிஃபத்தின் தன்மைகள் இருக்கா இல்லையா, அல்லாவுக்குரிய தன்மைகள். அல்லாவுக்குன்னு சில ருபூபியத் இருக்கு. அல்லாஹ்தான் படைப்பாளன், அவன்தான் மகத்தானவன், அவன்தான் பெருமைக்குரியவன், அவன்தான் அடக்கியாள்பவன். இப்படிங்கிற அந்த பண்புகளில் ஒரு மனிதன் போட்டி போட்டான் அப்படின்னா அந்த பாவத்திற்கு பேரு அல் மஹசியத்துல் மலக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷைத்தானியா அப்படின்னு இருக்குது. ஷைத்தானியத் அப்படின்னா சைத்தான்ட இருக்கக்கூடிய என்னென்ன பண்புகள் எல்லாம் மனுஷன்ட இருக்குதோ அதெல்லாம் சைத்தானியத்துள்ள பாவம். மலக்கியா அப்படிங்கிறது என்னன்னா அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ் பெருமைக்குரியவன், அவனுடைய பெருமை என்பது அவனுக்கு மட்டுமே சொந்த. அல்லாஹ் கண்ணியமானவன், அல்லாஹ் மகத்தானவன், அல்லாஹ் அடக்கி ஆள்பவன், இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பு இருக்குது. அல்லாஹ் தான் படைப்பாளன். இப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த பண்பை ஒரு மனிதன் தனக்குள்ளதாக நினைக்கிறான், தனக்கு பெருமை இருக்கு அப்படிங்கிறான், தன் ஆணவம் கொண்டவனாக தன்னை கற்பித்துக் கொள்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு பண்புகளை எல்லாம் ஒரு மனிதன் உட்படுத்திக்கிட்டான் அப்படின்னா அவன் மலக்கியத்தான விஷயங்கள்ல அல்லாஹுடன் போட்டி போடக்கூடியவனாக ஆயிட்டான். பெருமை என்பது எனது மேலாடை, கண்ணியம் என்பது எனது கீழாடை. யார் இதில் என்னோடு போட்டி போடுகின்றாரோ அவரோடு நான் போர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹுவே நேரடியாக சொல்லி காட்டுறான். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப அல்லாஹுக்குரிய அந்த பண்பின் தன்மையினையும் நான் என்ன செய்யக்கூடாது, போட்டி போடக்கூடாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மங்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபரின் அப்படின்னாங்க. பெருமையில கடுகளவு இருந்தாலும் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. பெருமையில கடுகளவு பெருமை இருக்கு, அந்த மனிதன் சொர்க்கம் செல்ல முடியாது. ஏன்னா பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது. அவன் மட்டும்தான் பெருமை பேசுவான். அவன் மட்டும்தான் பெருமை பேசுவனுக்கு தகுதியானவன் அவன் தான். யாரும் பெருமை பேசக்கூடாது. எனக்கு பெருமை பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது, அதுக்கு தகுதியற்றவன் நான். ஏன்னா எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வால் தரப்பட்டது. என்னுடைய திறமையாக இருக்கட்டும், என்னுடைய ஆற்றல்களாக இருக்கட்டும், என்னுடைய பொருளாதாரங்களாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வால் எனக்கு தரப்பட்டது, என்னால ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறப்ப நான் பெருமை பேசுகின்றேன் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வுக்குரிய அந்த பண்புகளில் போட்டி போடக்கூடியவனாக ஆயிடுறேன். அப்ப அதுக்கு பேர் தான் என்ன செய்வாங்க, என்ன அர்த்தம் அப்படின்னா சில பண்பு இருக்கும். ஷைத்தான் பண்பு தெரியுமா இருக்காது, பொறாமை, கோபம், வேற கோபம் எல்லாத்துக்கும் உள்ளது, சூழ்ச்சி செய்யறது, மோசடி பண்றது, அல்லாஹுடைய ஏவலுக்கு மாறு செய்வது, இதெல்லாம் சைத்தானுக்குரிய பண்பு. சைத்தானுக்குன்னு உள்ள பிரத்யேகமான பண்பு என்ன, அவன் பொறாமக்காரன், நம்ம மேல அவன் பொறாமப்பட்டான். இதான் முதல் விஷயம், மனுஷனை கண்டு பொறாமப்பட்டான். இவனுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா அப்படின்னு அவனால தாங்கிக்க முடியல. இவனுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா, அல்லாஹ் சாதாரணமா மண்ணில படைச்சிட்டு எல்லா சொர்க்கத்திலுள்ள எல்லா அருட்கொடைகளையும் அல்லாஹ் காட்டுறானே, எல்லாத்தையும் காட்டுறானே, வானவருடைய ஆலோசனையை புறக்கணிக்கிறானே, புறக்கணிச்சுட்டு அவருக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்துட்டு வானவர்களை சொல்ல சொல்லிட்டு அவரா சொல்ற மாதிரி சொல்ல வைக்கிறானே, இதெல்லாம் சைத்தானுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கும்போது அப்படி பொறாமை ஏற்படுது. அந்த பொறாமை அவனால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப நேரமா அடக்கிட்டே இருந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை வெளிப்படுத்தினான். அப்படி அதை அப்படியே வெளிப்படுத்தினாம. அப்ப பொறாமை என்பது சைத்தானிய பாவங்கள்ல உள்ளது, சைத்தான் இருக்கக்கூடிய அந்த பண்புகள்ல உள்ளது. அந்த பொறாமை ஒன்ற இருக்கக்கூடாது. மோசடி செய்யறதுங்கிறது சைத்தான் உள்ளது. நம்ம மோசடி செய்யறோமா இல்லையா மனுஷன், அந்த மோசடியை கத்துக் கொடுக்கறதே அவன் தான், அந்த வேலையை சொல்லிக் கொடுக்கிறவன் அவன் தான். அதே போல வந்து அல்லாஹுடைய ஏவல்களுக்கு மாறு செய்தல் அப்படிங்கிறது வந்து அவன்கிட்டதான் இருக்கு. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புகுத்தி இதுதான் மார்க்கம் அப்படிங்கிற அந்த வேலையை செஞ்சது யாருன்னா சைத்தான் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்து நூஹ் அப்படிங்கிற அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், வகாலு லா தஸ்ருன் ஆலிஹதக்கும் வலா தஸ்ருன் வத்தம் வலா சுவாஅம் வலா யகூஸ வயஊக வநஸ்ரா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். என்ன அர்த்தம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துல கடவுள்களாக அவர்கள் பாவிச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் பத்தி அல்லாஹு தஆலா சொல்றான். வகாலு லா தஸ்ருன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்ய பிரச்சாரம் செய்ய அவங்க சொன்னாங்க, லா தஸ்ருன் ஆலிஹத்தக்கும் நூஹ் சொல்றாருன்றதுக்காக உங்க கடவுள்களை எல்லாம் உற்றாதீங்க, குறிப்பாக வத்து சுவாஹு யகூசு யவுக்கு இந்த கடவுள்களை எல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாங்க. இவர்கள் எல்லாம் கடவுளாக ஆக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னணியில இருக்கிறவன் சைத்தான். அவன்தான் இந்த மார்க்கத்தில் புதிய ஒரு நடைமுறையை உருவாக்குறான். மனிதனை வணங்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை உருவாக்கியவன் சைத்தான். நிறைய பாவங்கள் செஞ்சாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கல. ஆனா அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது தவறு அப்படிங்கிற அந்த விஷயத்தை புதிய கொள்கையை புகுத்தியவன் சைத்தான். புதிய கொள்கையை புகுத்தினான். முதல்ல அந்த சிலை அந்த யாரெல்லாம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்களோ அவங்களுடைய விஷயத்தில் முதலாவது இவர்கள் எல்லாம் சமூகத்தில் நல்லவங்களா இருந்தாங்க, இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துங்க. முதல் நூற்றாண்டில் உள்ள மக்கள்கிட்ட சொல்றான். இரண்டாவது வராங்க, அந்த மக்கள்கிட்ட சொல்றான், இவர்கள் எல்லாம் நல்லவர்கள், இவர்களுக்கு சிலையை ஏற்படுத்துங்கள், ஏற்படுத்துறாங்க. மூணாவது ஜெனரேஷன் வருது, இவர்கள் தான் கடவுள்கள், இவர்களை நீங்கள் வணங்கியாக வேண்டும், அதற்காகத்தான் இவர்கள் சிலைகளாக வடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கொள்கை, இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையை புகுத்தியவன் சைத்தான். அப்ப இன்றைக்கு மார்க்கத்திற்கு எதிராக மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாரெல்லாம் புகுத்துகின்றானோ அவன் சைத்தானியத்தினுடைய அந்த சைத்தானுடைய கொள்கை உள்ளவன் அர்த்தம். நினைச்சுறாங்க சொல்லி சைத்தானுக்கு ஒப்பான பாவங்களை செய்யக்கூடியவர்கள். சைத்தான்ட என்னென்ன பாவ காரியங்கள் இருக்குமோ அது எல்லாமே மனுஷன் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சைத்தானியத்தான பாவங்கள் அப்படின்வாங்க. அல் மஹாசி அஸ் சவுஐயா அப்படின்வாங்க. மஹாசி அஸ் சவுஐயா அப்படின்னா பொறாம, கொலை, கொல்ல, இது மாதிரியான பாவத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா விரோதத்தின் காரணமாகவும் குரோதத்தின் காரணமாகவும் செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா மஆசியா சபுஇயா அப்படின்வாங்க. மஆசி அல் பஹீமா, கால்நடைகளுக்கு ஒப்பான பாவம் அப்படின்னா ஒரு கால்நடையை பொறுத்த வரைக்கும் அது அதற்கான உறவு நடைமுறைகள்ல ஒரு கொள்கை கோட்பாடு கிடையாது. அதே போல அது உணவு தேடுவதில் அதற்கான கொள்கை கோட்பாடு கிடையாது. மனுஷன் தவறான முறையில் என்ன செய்யறான், நடந்துக்கிறான், பொருளாதாரத்தை திருடுறான், அடுத்தவன் இருக்கக்கூடிய அடுத்தவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுக்கிறான், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கால்நடைகளுக்குரிய பாவங்களாக என்ன செய்யுது சொல்லப்படுது. அப்ப கால்நடைக்கு என்பது ஒரு கொள்கை, அது எங்க வேணா போகலாம், எங்க வேணா மயிலாம், அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்ப அது மாதிரியான நடவடிக்கைகள் மனிதன்ட்ட இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த வகையில் தான் பாவங்கள் வகைப்படுத்தப்படுகின்றது அப்படிங்கறத மார்க்கம் சொல்லி காட்டுது. இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மலக்கியத்தா இருக்கட்டும், சைத்தானியத்தா இருக்கட்டும், சபையாவா இருக்கட்டும், பஹீமாவா இருக்கட்டும், ரெண்டு விதமாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று சகாயிர், இன்னொன்று கபாயிர். பெரும்பாவங்கள், சிறிய பாவங்கள். பெரும்பாவங்கள், சிறிய பாவங்கள் என்று இரண்டு வகையாக பாவங்கள் பிரிக்கப்படுகின்றன. பிரிக்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு தடுக்கப்பட்ட பாவங்கள்ல பெரும் பாவங்களை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவேங்கிறான். சிறிய பாவங்களை எல்லாம் நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். நுகஃபிரங்கும் சையாதிக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஒனுதுகிலுக்கும் முதுகலன் கரீமா, ஒரு கண்ணியமான இடத்துல நுழைப்போம். அப்ப பெரும்பாவங்கள் என்பது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா என்னிடத்தில் இருக்கக்கூடாது. பெரும்பாவங்களை இரண்டு வகையாக பிரிக்கிறது மார்க்கம். பெரும்பாவங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்னு என்ன அப்படின்னா மன்னிக்கப்படாத பெரும்பாவம், தௌபா இல்லை என்று சொன்னால் அந்த பாவம் மன்னிக்கவே படாது, அப்படிப்பட்ட ஒரு பெரும்பாவம். அஸ்ம்பு லா யஃபர், அஸ்ம்பு லா யஃபர், எக்காரணத்திலும் என்ன செய்யாதுன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சே ஆகணும். தௌபா செய்யாம ஒரு மனுஷன் அந்த பாவத்தை செஞ்சுட்டு மூத்தா போயிட்டான் அப்படின்னா அந்த பெரும்பாவத்துக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பையே தரமாட்டான், கருணையே காட்ட மாட்டான். எக்காரணத்தை கொண்டும் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு இருக்காது. அது ரெண்டு பாவங்கள், ஒன்று ஷிருக்கு, இன்னொன்று குஃப்ர். ஒன்று ஷிருக்கு, இன்னொன்று குஃப்ர். திருமறை குர்ஆனுடைய
நான்காவது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்ன அல்லாஹ லா யக்ஃபிரு அய் யுஷ்ரக பிஹி, எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவரை அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவானே? கிடையாது. ஷிர்க பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்படுது, ஐயு துனூபி அலம், பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் எதுன்னு கேட்கும்போது, அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ கலக்க, அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை ஏற்படுத்துறது. உன்னை படைச்சது அல்லாஹ், உனக்கு தேவையானதை கொடுப்பது அல்லாஹ், உனக்கு உதவி செய்வது அல்லாஹ், உன்னை உயிர்ப்பிப்பவன் அல்லாஹ், உன்னை மரணிப்பவன், உன்னை மரணிக்க செய்பவன் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான். அவனை தவிர யாருமே இல்லை, அவன் தான் எல்லாமே. அவனை போன்று யாரையும் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது, பிரபஞ்சத்திலும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனுக்கு உதாரணமாக அவனுக்கு ஒப்பாக யாரும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அல்லாஹை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தான் என்னை படைச்சிருக்க, அவனுக்கு நான் இணையை ஏற்படுத்த கூடாது. சிறுக்கு வைக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மிக மோசமான செயல். இணை வைப்பு இருந்தது என்று சொன்னால் நான் சொர்க்கம் செல்ல முடியாது. இணை வைப்பு கடுகளவு கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இணை வைப்பு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் என்னிடத்தில் இணை வைப்பு என்பது ஏற்படவே கூடாது. நம்ம பெரிய இணை வைப்பை விட்டெல்லாம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா விலகிடுறோம். ஆனா சிறிய இணை வைப்பு, நம்மை அறியாமல் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய இணை வைப்புகள், மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது, ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர், ஷிர்குல் ஹஃபி அப்படின்னு இணை வைப்பை மூன்று விதமாக பிரிக்குது. பெரிய இணை வைப்பு, சிறிய இணை வைப்பு, மறைவான இணை வைப்பு அப்படிங்குது. மறைவான இணை வைப்பு பெரிய இணை வைப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கம் எச்சரித்து சொல்லி காட்டுகின்றது. ஒரு மனிதர் சொல்கின்றார், அவருடைய தொழுகை மிக அழகாக சொல்கின்றார் அல்லாஹுடைய தூதர் ஷிர்குல் ஹஃபிக்கு உதாரணம் சொல்றாங்க. மறைவான இணை வைப்புக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்றாங்க. ஒரு மனிதர் சொல்கின்றார், யஸீனு ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை ரொம்ப அழகாக ஆக்கி சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார், ரொம்ப நிறுத்தி நிதானமாக நீண்ட நேரம் ருக்கூகளும் சுஜூதுகளும் செஞ்சு என்ன செய்யறாரு, அவர் தொழுகிறார். ஆனால் அவர் எதற்காக தொழுகின்றார் என்றால், அவரை பார்ப்பவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக தொழுகின்றார். அவரை அறியாமலே அவர் செய்யக்கூடிய இணை வைப்பு, இந்த இணை வைப்பு என்பது அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அப்படி பழகப்பட்டு போயிருப்பார். நம்மளை ஒருத்தவங்க புகழ்றாங்க, நம்மளை ஒருத்தர் பாராட்டுறாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக செய்யறான் அப்படின்னா அதுக்கு பேர் ஷிர்குல் ஹஃபி. அதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முகங்குப்புற நரகத்தில் தள்ளி விடுவான். இணை வைப்பு என்பது மன்னிக்க முடியாத ஒரு பாவம், மன்னிக்கப்படாத பாவம் என்று மார்க்கம் சொல்லி காட்டு. அல்லாஹ்வை வணங்குறனா அவனை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வுக்காக செய்யறனா அவனுக்காக மட்டும்தான் செய்யணும், வேற எதுவும் யாருக்காக செய்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய வணக்கத்தில் ஒன்றை கூட யாருக்கும் செஞ்சிடக்கூடாது. வணக்கம் என்ன, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய வணக்கம் என்ன? ஒரு மார்க்கம் ஒரு பட்டியல் போடுகின்றது. வணக்கம் என்றால் என்ன? தொழுகை, நோன்பு, ஜகாத், தர்மம், இது மட்டுமல்ல, துஆ, பயப்படுதல், நன்மையின் பக்கம் ஆதரவு வைத்தல், இதெல்லாம் வணக்கத்தில் இருக்குது. அல்லாஹ்வை தவிர நான் யாருக்கும் பயப்படக்கூடாது. யக்ஷவுன் நாசக ஹஷியத்தில்லா அப்படிங்கிற அல்லாஹு தஆலா, பல பேர் மனிதர்களுக்கு பயப்படுகின்றார்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படுவது போல பயப்படுறாங்க. ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி, அவங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க, என்னை மட்டும் அஞ்சுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஆக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடியவராக ஒரு முஸ்லீம் இருந்தாலும் அவர் முஸ்லீம் அல்ல, அவரை பொறுத்தவரை அவர் இணை வைப்பாளர், அவருக்கு மன்னிப்பே கிடையாது. அவர் உலகத்தில் வாழும் போது தௌபா செஞ்சிடணும், உலகத்தில் வாழும் போது அவர் என்ன செஞ்சிடணுங்க, தௌபா செஞ்சிடணுங்க. தௌபா செய்யல அப்படின்னா அவருக்கு மன்னிப்பே கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் 4வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்துல சொல்லும் போது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவர் மிகப்பெரிய அவதூறை அல்லாஹ்வின் மீது சுமத்தி விட்டார். அல்லாஹ் மேல அவதூறு சொல்றது அது. ஏன்னா அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, அவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன். சிரம்பணிதல் என்பது அவனுக்கு மட்டும் உரியது, பிரார்த்தனை என்பது அவனுக்கு மட்டும் உரியது, நினைவு கூறுதல் என்பது அவனுக்கு மட்டும் உரியது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நான் அல்லாஹ்வோடு சேர்த்து ஒரு மனிதரை சேர்த்துக் கொள்கின்றேன். அவர் யாரா வேணா இருக்கலாம், நபிமார்களாக இருந்தாலும் அவர்களை வணங்கினாலும் அதுவும் தப்புதான். லான் அல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜிதா அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டான். லான் அல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹு தஆலா சபிப்பானாக. இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜிதா, அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலமாக ஆக்கிக் கொண்டதின் காரணமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களை சபிக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். நபியாக இருந்தாலும் நீ வணங்கக்கூடாது, அவர் நபிதான், அதுக்காக நீ வணங்கிருவியா? அல்லாஹு தஆலா நபிக்கின் சில அந்தஸ்துகளை கொடுக்கிறான். சாதாரண மனிதரை போல் அல்லாஹுடைய தூதரை அழைக்காதே அப்படின்னா அவரை அல்லாஹுக்கு நிகராக ஆக்கிருவியா? நபிக்கு முன்னால சத்தமா பேசக்கூடாது, இது நபிக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். அப்படி இருந்தாலும் அவர் இறைவனுக்கு நிகரானவர் அல்ல, அவர் இறைவனுக்கு நிகரானவர் அல்ல, அவர் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு எது சந்தோஷம் தெரியுமா, நீங்கள் என்னை அழைப்பதிலேயே எனக்கு மிக சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, என்னை நீங்கள் அப்துல்லா என்று அழைப்பதை நான் விரும்புகின்றேன் அப்படிங்கிறாங்க. நான் எதை விரும்பல, என்னை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குவதை நான் விரும்புவதே கிடையாது. ஒரு முறை ஒரு சில சிறுமிகள் சொன்னார்கள், அப்படின்னாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்றாங்க, மறைவானவற்றை அறிபவன் அல்லாஹ், அது அவனுக்கு மட்டுமே உரியது, வேற யாருக்கும் தெரியாது. வேறு யாருக்காவது தெரியும் என்று ஒருவன் சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு என்ன வச்சுட்டான். இது ஒண்ணு சொன்னா போதும், மறைவானதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறான்னு சொன்னா அவர் இணை வைப்பாளர், அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு திருமணத்துக்கு போறாங்க, ஒரு திருமணத்துக்கு சிறுமிகள் தஃப் அடிச்சுட்டு பாடுறாங்க, தஃப் அடிச்சுட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, ஃபீனா நபியின் பதில் போற பத்தி பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உள்ள வராங்க, உள்ள வந்தோன பாடுறாங்க, ஃபீனா நபியின் யஅலமு மா ஃபீ கத், எங்களிடையே ஒரு இறை தூதர் இருக்கின்றார், நாளை அறிவதை இன்று அறிவார், நாளை நடப்பதை இன்று அறிவார். நாங்க உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க, மறைவானவற்றை அறிபவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனிடத்தில் மட்டும்தான் மறைவானதின் சாவி இருக்கின்றது, லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர வேறு யாருமே அறிய மாட்டாங்க. எனக்கு தெரியும் என்று சொன்னால் நீங்கள் இணை வைப்பாளர்களாக ஆகிவிடுவீர்கள். அதனால் அதை விட்டுட்டு ஏற்கனவே எதை பற்றி பாடினீர்களோ அதை பாடுங்கள் என்று என்ன செஞ்சாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணத்துடைய நேரம், மரணம் நெருங்கிருச்சு, சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றாங்க தெரியுமா, லா தத்ருனி கமா உத்ரத்தின் நசாரா இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் எப்படி புகழ்ந்தார்களோ, நசாராக்கள் எப்படி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள். கடவுளாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள், இறைவனுடைய மகனாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள், ஒரு காலம் என்னை அப்படி புகழ்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி ஈதா வஸன யுபத், அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்றாங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்றாங்க, அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி ஈதா, யா அல்லாஹ், என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கி விடாதே, மக்கள் வணங்கக்கூடிய இடமாக ஆக்கி விடாதே, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறாங்க. எனக்கு என்ன பெருமை தெரியுமா, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, எனக்கு என்ன பெருமை தெரியுமா, நீங்கள் என்னை அழைப்பதிலேயே எனக்கு பிடித்தமானது என்ன தெரியுமா, நீங்கள் என்னை சொல்லுங்கள், இவர் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அன்னஹு அப்துல்லாஹி வரசூலு, அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதரும் ஆவார்கள் என்று சொன்னால் அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவர்களையும் அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கக்கூடாது. வார்த்தை அளவில் கூட இணை வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விருத்திருக்கிறாங்க. வார்த்தை அளவில் கூட சொல் அதாவது மனதார ஏற்றுக்கொண்டதல்ல, வார்த்தை அளவில் கூட அல்லாஹ்வுக்கு நிகராக வச்சு பேசக்கூடாது. பேசியதை கண்டிச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி தான், ஒரு நபிச்சோழர் ஓடி வராரு, அல்லாஹுடைய தூதர் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, அது நடந்திருது, நடந்ததை சொல்ல வருகின்றார். சொல்ல வரும்போது சொல்றார், அல்லாஹுடைய தூதர்கிட்ட வேகமா ஓடி வந்து சொல்றாரு, மாஷா அல்லாஹு வஷித்த அப்படிங்கிறார். அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்தது அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறுது. அச்சத்தில் சொல்கின்றார்கள், அன் தஜஅலனி இல்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு இணையாக என்னை சொல்லுகிறாயா? அல்லாஹுடைய தூதர் அச்சத்தில் கேட்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. வார்த்தை அளவில் சொல்வதாக இருந்தால் கூட மாஷா அல்லாஹு சும்மா வசித்த அப்படின்னு சொல்லுங்க, அல்லாஹ் நாடியதும் பிறகு நீங்கள் நாடியதும் நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா ஷிர்க் ஆயிரும், நீ இணை வைத்தவனாக ஆகிவிடுவாய், எச்சரிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோ ஒருத்தர்கிட்ட வேலை கொடுக்கிறோம், ஒரு பொறுப்பை கொடுக்கிறோம், அவர் செய்வார்னு நினைக்கிறோம், அவர் தான் அந்த காரியத்தை செய்வதற்கு தகுதியானவர் நினைச்சு பொறுப்பை கொடுக்கிறோம். கொடுக்கக்கூடிய நேரத்தில் சில நேரங்கள் மனித வார்த்தைகள் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? உன்னை மட்டுமே நம்பி இந்த காரியத்தை ஒப்படைக்கணும் சொல்றோம், அது தப்பு, அது தப்பு. வார்த்தை அளவில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது, அல்லாஹுவை நம்பி ஒப்படைக்கிற பிறகு உன்னை நம்புறேன்னு சொல்லணும். உன்னையே நான் நம்புறேன் அப்படின்னா அது சிறுக்காயிரும், அது இணை வைப்பாயிரும். நான் தெரியாம தாங்க சொல்றேன், அறிந்து சொல்லல, அறியாமல் சொல்கின்றேன், அதுதான் மறைவான சிறுக், சிறுக்குல் ஹசி. எனக்கு தெரியாமலே அது வந்துருது, எனக்கு தெரியாமலே அது வந்துருது, என்னை அறியாமலே வந்தாலும் அது இணை வைப்பாக அல்லாஹு தஆலா கருதி விடுவான். அதனாலதான் இணை வைப்புடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லுது மார்க்கம். அந்த இணை வைப்பை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்யறான், செஞ்சுட்டு தௌபா செய்யாம மரணிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பே தரமாட்டான், அவனுக்கு மன்னிப்பு கிடையாது, ஒரு காலம் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். அவன் மன்னிக்கப்படுவதே இல்லை என்பதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லிருச்சு. அவன் என்னதான் மன்றாடினாலும், நான் தெரியாம செஞ்சிட்டேன், அப்படி செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், மன்னிப்பே கிடையாது. ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஒரு படி மேல போகுது மார்க்கம், ஒரு படி மேல போகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை மரணிக்கின்றார்கள், மரண தருவாய் ஓடி வராங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த அபூஜஹில் இங்கே உட்கார்ந்திருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஓடி வராங்க. தன்னுடைய சிறிய தந்தை இந்த மார்க்கத்தை பற்றி நன்றாக அறிந்தவர், மார்க்கத்தை பற்றி நன்றாக அறிந்தவர், அல்லாஹ்தான் வணக்கத்திற்குரியவன் என்பது தெரியும். இந்த மார்க்கத்திற்காக தன்னோடு உறுதுணையாக நின்றார். யா இப்னி, என்னுடைய மகனே, நீ என்ன நாடுகின்றாயோ யமல் மாசித்த என்று சொன்னவர், நீ செய் நினைச்சதை எல்லாம் செய், உனக்கு பின்னால் நான் இருக்கேன் சொன்ன சிறிய தந்தை, மரண தருவாய் தலைமாட்டிலே உட்கார்ந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, என்னுடைய தந்தையே, என்னுடைய சிறிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க கெஞ்சி கேட்கிறாங்க. அபூ ஜஹில் பக்கத்திலே உட்கார்ந்து விட்டு, அபு தாலிபே, முகம்மதுடைய மார்க்கத்தில் மரணிக்க போகின்றாயா அல்லது உன்னுடைய மூதாதியுடைய மார்க்கத்தில் மரணிக்க போகின்றாயா என்று திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக சொல்றார், என்னுடைய மூதாதியர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கையில் மரணித்து விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு கலிமா சொல்லாம மரணிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியல, நீங்க மரணிச்சிட்டீங்க, உங்களுக்காக நான் அல்லாஹ் எனக்கு தடை போடும் வரை நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருவேன் அப்படிங்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கல, அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், மா கானலின் நபி வல்லதீன ஆமனு யஸ்தக்ஃபிரூ லில் முஷ்ரிகீன வலவ் கானூ ஆபாஹும், மா கானலின் நபி, ஒரு நபிக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்காக மன்னிப்பு கோருவது ஆகுமானதல்ல என்று அடித்து சொல்லிவிட்டு சொல்றான், வலவு காணும் ஆபாகும் அப்படிங்கிறான். அவர்கள் உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்க முடியாது, ஏன்னா நான் மன்னிக்க மாட்டேன். இன்னக்கலா தகுதி மன் அஹ்பபத்த நபியே, நீங்க யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹிதாயத் தர முடியாது. நான் யாருக்கு விரும்புறேனோ அவங்களுக்கு தான் ஹிதாயத், ஹிதாயத்தை தருவதும் அந்த நேர்வழியிலிருந்து ஒரு மனிதனை வழிபரல செய்வதும் எல்லாம் என்னுடைய கையில் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா, மனிதர்களுடைய ஆதமுடைய மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒரே உள்ளத்தை மாறி அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு உள்ளத்தை இரண்டு விரல்களுக்கு மத்தியில் வச்சா எப்படி இருக்குமோ அதே போல எல்லாருடைய உள்ளத்தையும் இந்த இரண்டு விரல்களுக்கு மத்தியில் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி வேண்டுமானாலும் புரட்டி விடுவான், அது அவனுடைய அதிகாரத்துக்குட்பட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக 10 வருடம் கூட இருந்தாருங்க, 8 வயசுலேருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தவருங்க, 12 வயசுலேருந்து பொத்தி பொத்தி பாதுகாத்தாருங்க. அபிசீனியாவுக்கு வியாபாரத்திற்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த யூத சன்னியாசி பார்த்து சொல்கின்றார், இவர் தூதராக வருவார், இவரை பாதுகாத்துங்க, உடனே கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு அனுப்புறாங்க. அந்த நேரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்கிறார். அப்படி வளர்க்கப்பட்ட, அப்படி வளர்த்து வார்த்தெடுத்த அந்த அபூ தாலிபுக்கு மன்னிப்பு இல்லை, ஏன்னா அவர் இணை வைத்தவராகிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை கூட இணை வைப்பாளராக இருந்து சிலைகளை செய்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். அந்த மாதிரி இவங்க இல்ல, அந்த மாதிரி இவங்க இல்ல. இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய தந்தை ஆசர், இப்ராஹிமே இந்த பிரச்சாரத்தை நிறுத்திக்கலன்னா உன்னை கல்லால் அடிப்பேன் அப்படின்னார் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பார்த்து. அந்த மாதிரி சொல்லல அபு தாலிப் அவர்கள், என்ன சொன்னாங்க, என்னுடைய மகனே நீங்கள் எதை நாடுறீங்களோ அதை செய்யுங்க. ஒரு நாள் பல தடவை இறைமறுப்பாளர்கள் வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி என்ன செய்யறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அபு தாலிப் ஒரு நாள் வராங்க, ரொம்ப கண்டிஷனா பேசுறாங்க, அபு தாலிப் அவர்களே உங்களுடைய பிள்ளையை நிப்பாட்டிக்கு சொல்லுங்க, இல்லைன்னா நாங்கள் அவர்கள் விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டி வரும், உங்களுக்காக மட்டுமே நாங்க என்ன செய்யறோம், அமைதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க வெளியே போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு உள்ள வராங்க, உள்ள வராங்க. உள்ள வரக்கூடிய நேரத்தில் போன அல்லாஹுடைய தூதரை கூப்பிடுறாங்க, என்னுடைய மகனே இவங்க எல்லாம் எதுக்காக வந்துட்டு போறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் மூதாதையர்களுடைய கொள்கை மிகவும் கொச்சைப்படுத்தக்கூடியதாகவும், இவர்கள் எதையெல்லாம் வணங்குகின்றார்களோ அதையெல்லாம் இழிவுபடுத்தக்கூடியதாகவும் இருக்குது, நீங்கள் ரொம்ப கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறீங்க, ஒருவேளை இதை நீங்க இதோட நிறுத்திக்கங்க. நிறுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நிறுத்தி கொள்ளல அப்படின்னா நான் கூட உங்களுக்கு தரக்கூடிய இந்த அரவணைப்பிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஒரு 12 வயசுலிருந்து பாதுகாப்பாக கொண்டு வந்த ஒரு சிறிய தந்தை, எங்கேயாவது அல்லாஹ்வுடைய தூதரை அடிக்கணும் போயிட்டாங்க அப்படின்னா அங்க போய் நிப்பாங்க, அபு தாலிப் போய் நிப்பார், தன்னுடைய குடும்பத்தார் அனுப்பிடுவாங்க, யார் இது, யார் முகமது மீது கை வைத்தது, யார் அடிக்க வந்தது. அந்த அளவுக்கு இருந்த அபு தாலிப் அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய மகனே நீங்க இன்னும் இப்படியே போனீங்க அப்படின்னா உங்களை நான் அரவணைத்து போகின்றேனே, அதிலிருந்து நான் விலகி விடுவேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியாம அழுதுறாங்க. அப்படியே அவங்களுக்கு தாங்கவே முடியல, ஏன்னா 8 வயசுலேருந்து வளர்த்துட்டு வராரு, 12 வயசுலேருந்து பொத்தி பொத்தி வளர்த்தவரு தன்னை என்ன செய்யறாரு அப்படின்னா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுகிறாங்க. நபித்துவம் கிடைத்த பிறகுங்க ஒரு 45 வயது மனிதர் அழுகிறார். எத்தனையோ எதிரிகளை சந்திச்ச அல்லாஹுடைய தூதர், அபூஜஹிலை எதிர்கொண்டவர்கள், உத்வா சைபாவை எதிர்கொண்ட அந்த அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சிறிய தந்தையினுடைய ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு தாங்க முடியாமல் அழுகிறாங்க. அழுதுட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்றாங்க, சிறிய தந்தையை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய சிறிய தந்தையே, என்னுடைய ஒரு கையில் சூரியனையும் மறுகையில் சந்திரனையும் கொடுத்து நீ இந்த கொள்கையை விடு என்று சொன்னால் நான் விடமாட்டேன், ரெண்டையும் என்னுடைய கையில் கொடுத்து நீ இந்த கொள்கையை விடு என்று சொன்னால் நான் விடமாட்டேன், அதனால நீங்கள் என்னுடைய அரவணைப்பிலிருந்து என்னை அரவணைத்து சென்றீர்களே அதிலிருந்து நீங்க விலகினாலும் நான் இந்த பயணத்தை மேற்கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. தாங்க முடியல அபு தாலிப் அவர்களால், தாங்க முடியல, இதுவரை எனது மகனை நான் இவ்வளவு அரவணைப்பாக வளர்த்தேன், இன்றைக்கு என்னால் என் மகன் கண்ணீர் வடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி தாங்க முடியல. வேகமா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, என்னுடைய மகனே உங்களால என்ன நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் செய்யுங்க, எல்லாமே நீங்க செய்யுங்க, உங்களுக்கு நான் முழுமையாக பாதுகாப்பா இருக்கு. என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாவின் மீது சத்தியமிட்ட நபர் அவர், அவன் மீது சத்தியமாக சொல்றேன், நீங்க நினைத்ததை செய்யுங்கள், உங்களுக்கு நான் அரவணைப்பாக இருப்பேன். சொன்னது மட்டுமல்ல, சமூக பகிஷ்காரம் செய்யறாங்க. அல்லாஹுடைய தூதரும் அந்த குடும்பத்தார், நபிகள் நாயகம் சலதாசனுடைய குடும்பத்தாரும் முஸ்லீம்களும் சமூக பகிஷ்காரம் செய்யப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் அபு தாலிப் என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தில் உள்ள வாலிபர்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. நபிகள் நாயகம் சலதாசலம் அவர்கள் தூங்கும் போது அவர்களுக்கு பாதுகாப்பாக நிறுத்திட்டு தான் போவாங்க, பாதுகாப்பாக நிற்பாங்க, அவர்கள் நிற்பார்கள், தன்னுடைய மகனுக்காக அவங்க நிற்பாங்க. அப்படியெல்லாம் பாதுகாத்து வளர்த்த அந்த அபு தாலிப் இணை வைப்பாளராக மரணித்து விட்டாரே அப்படிங்கிறது தாங்க முடியல அல்லாஹுடைய தூதருக்கு. தாங்க முடியாதனால என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் எப்படியாவது அல்லாஹு தாலா நிரந்தர நரகம் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து அல்லாஹு தாலா அவங்களை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்கலான்னு போனாங்க. செஞ்சவர் தான் மன்னிப்பு கேட்கணும், நீங்க கேட்க கூடாது. செய்தவர் தான் மன்னிப்பு கேட்கணும், அவர் தான் இணை வைப்பாளர். அவர் அல்லாஹவை வணங்கவில்லை, அல்லாஹவை வணங்கினாலும் அந்த அல்லாஹுக்கு இணையாக பல தெய்வங்களை வணங்கினார். டிக்ளேர் பண்ணிட்டு போறார், என்னுடைய மூதாதையுடைய மார்க்கத்திலே நான் மரணிக்கிறேன் அப்படின்றார். அதனால நபியே நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரிக்கை வைக்கிறாங்க, யா அல்லாஹ் நரகத்துடைய வேதனையாவது அவருக்கு லேசுப்படுத்திக் கொடு, நரகத்துடைய வேதனையாவது அவருக்கு லேசுப்படுத்தி கொடு அப்படின்னா அதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவர் இந்த மார்க்கத்திற்கு செய்த அந்த ஒத்துழைப்பின் காரணமாக அதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சான் அப்படின்னா, நெருப்பிலான ஒரு காலனை, அதுதான் நரகத்தில் இருப்பதிலேயே ஆக சின்ன தண்டனை, நெருப்பிலான ஒரு செருப்பு, அந்த செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பு அணிவிக்கப்பட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அது காலில் அந்த செருப்பை அணிந்தால் அந்த செருப்பினுடைய அந்த நெருப்பு இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் என்ன செய்யும் அப்படின்னா மூளையை அப்படியே கொதிக்க செய்யும் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் சலதாசன். அந்த செருப்பு அதனுடைய அந்த தண்டனையினுடைய வெளிப்பாடை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மூளை அப்படி என்ன செய்யும், கொதிக்கும், அதுதான் இருப்பதிலேயே ஆக கடைசியான தண்டனை. அதற்கு மட்டும் அல்லாஹு தாலாவிடத்தில் நான் பரிந்துரையாக கேட்டேன், நிரந்தர நரகம்தான், அதிலிருந்து வெளியே வர முடியாதுதான், ஆனா அதில் தண்டனை மட்டும் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா. அப்ப யாராக இருந்தாலும் சரி, அவர் நம்முடைய தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவர்கள் இணை வைப்பாளர்களாக மரணிக்காமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இணை வைப்பாளர்களாக மரணித்தால் கண்டிப்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை தடை செய்து விடுவான், சொர்க்கத்துக்கே போக முடியாது. வமஅவாஹுன்னார், அவங்க செல்ல இடம் செல்லும் இடம் நரகம்தான். வமாலில் லாலிமீன மின் அன்சார், இணை வைப்பு என்பது மிகப்பெரிய அக்கிரமம், அப்படிப்பட்ட அக்கிரமங்கள் செய்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதில்லை, யாரும் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. இணை வைப்பாளர்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறத மார்க்கம் என்ன செய்து மிகச் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இணை வைப்பு என்ற பாவத்தை செய்து மரணித்தால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது. அதே போல இறை மறுப்பு, இணை வைப்பை போல இறை மறுப்பு, அல்லாஹை ஒருவன் மறுக்கிறான், அல்லாஹ்தான் கடவுள் என்பதை ஒருவன் மறுக்கிறான், அல்லாஹ் இல்லை என்கிறான், அல்லது அல்லாஹ் அல்லாத கடவுள் தான் என்னுடைய கடவுள் அப்படிங்கிறான், அல்லாஹ் கடவுளே கிடையாது என்று எவனெல்லாம் மறுக்கிறானோ அவனுக்கும் நிரந்தர நரகம் தான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 161-162 வசனத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபாரு உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹ் வல் மலாயிகத்து வன்நாஸ் அஜ்மைன் காலிதீன ஃபீஹா லா யுஃபஃபு அன்ஹுமுல் அஸாப் வலா ஹும் யுன்ஸரு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான், எந்த மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்த நிலையில் மரணிக்கின்றான, அவர்கள் எவர்கள் எல்லாம் மரணிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இறை மறுப்பாளர்கள். உலாயிக்கு அவர்கள் மீது அலைஹிம் லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது. வல் மலாயிக்கா வானவர்களுடைய சாபம் இருக்கின்றது, வன் நாசி அஜ்மயின் ஒட்டுமொத்த மனித சமூகத்துடைய சாபம் இருக்கின்றது, ஹாலிதீன ஃபீஹா அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாப் அவர்களுக்கான வேதனை அல்லாஹு தஆலா குறைக்கவே மாட்டான். இணை வைப்பாளருக்கு கூட குறைச்சான் அவர் செஞ்ச நன்மனால, ஆனா இறை மறுப்பாளனுக்கு வேதனை குறைக்கப்படவே செய்யாது. வலாகும் யுந்தரும் அவர்கள் கண்டுகொள்ளப்படவும் மாட்டார்கள். அவன் என்னதான் கஷ்டப்பட்டாலும், என்னதான் வேதனைப்பட்டாலும், என்னதான் துன்பப்பட்டாலும் அவன் பார்க்கப்படவே மாட்டான், வேதனை அனுபவிப்பான். வேதனை அனுபவிச்சு மக்கானம் தையிக்கம் முக்கரணீன பில் அஸ்வாத் கருகும் என்று இருக்கக்கூடிய அந்த நெருப்புல அப்படியே அவன் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தாங்க முடியாமல் யா மாலிக் யா மாலிக் நரக காவலாளி அழைப்பான், நரக காவலாளி அழைப்பான். அழைத்தால் அவர் காதலே உள்ளாது, அவர் காதலே உள்ளாது. அழைத்து 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 சோர்ந்து போய் எதற்கு அழைத்தோம் என்பதை மறந்து போய் நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த காவலாளி திரும்பி கேட்பார், அழைத்தாயா அப்படின்னு கேட்பார். அவன் அந்த நேரத்தில் என்ன சொல்றதுன்னே தெரியும், எதுக்கு நான் கூப்பிட்டேன்றதையும் மறந்துடுவான். எப்படி ஒரு தண்டனை பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு தண்டனை பாருங்க. அவ்வளவு நேரம் கத்தி கூப்பாடு போட்டவன் இவர் திரும்பி கேட்கும் போது எதுக்கு அழைக்க அழைத்தேன் என்பதையே தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பான். அவர் மீண்டும் திரும்பிடுவார், திரும்பணும்னு அவனுக்கு திருப்பி ஞாபகம் வரும், மீண்டும் அழைப்பான், பார்க்க மாட்டான். வலாகம் முந்தரவன் கண்டுகொள்ளப்பட மாட்டார்கள் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். ஆக இந்த ரெண்டு பாவங்கள் இருக்கா இல்லையா, இணை வைப்பும் இறை மறுப்பும், இந்த ரெண்டு பாவங்களை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்கின்றான் என்றால், அவன் இந்த உலகத்தில் மன்னிப்பு கேட்காமல் மரணித்தான் என்றால் கண்டிப்பாக அவனுக்கு மன்னிப்பு என்பதே இல்லை, அவன் நிரந்தர நரகத்தில் இருப்பான் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதை அல்லாத மற்ற பெரிய பாவங்கள் இருக்கே அதனுடைய நிலை என்ன, இது இல்லாமல் சிறிய பாவங்கள் இருக்கே அது எப்படி மன்னிக்கப்படும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பிலே பார்ப்போம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, நமது பள்ளியில் ஆரம்பிக்கப்பட இருக்கக்கூடிய அஸ்ஸலாம் ஹிஃபுது ஸ்கூல் ஹிஃபுது மதரசாவிற்கான ஒரு அறிமுக நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியில் சரியாக நாளை மாலை 4:30 to 6:00 வரைக்கும் வச்சுருக்கோம். இஃப்தாருக்குமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. இந்த மதரசா ஏன் ஆரம்பிக்கப்படுது, இதனுடைய நோக்கம் என்ன, அதே போல் இது ஏன் இதையெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சொல்வதோடு இந்த மதரசா எந்த அடிப்படையில் செயல்படுது, இதனுடைய பாடத்திட்டங்கள் என்ன என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டு ஒரு அறிமுக நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நாளை மாலை அசர துளைக்கு பிறகு சரியாக 4:30 ஆரம்பிக்கும். சகோதர சகோதரிகள் எல்லாரும் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2 சிறப்புரையாளர்கள் வந்து பேச இருக்கிறாங்க. 1 நமது இக்பால் ஃபிர்தோசி அவர்களும், மற்றொன்று நமது ஆஷிக் மதனி அவர்களும் என்ன செய்யறாங்க, சிறப்புரையாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க. அதனால குடும்பத்தோடு எல்லோரும் கலந்து பயன்பெறுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வதுப் இலைக். على مر الزمان تألقا وأضاء للدنيا طريقا مشرقا وهدى من الرحمن يهدينا به للصالحات وللمكارم والتقى نور على مر الزمان تألقا وأضاء للدنيا طريقا مشرقا وهدى من الرحمن يهدينا به
من الرحمن يهدينا به للصالحات وللمكارم والتقى.